வேதத்தில் நாங்கள் திருப்புவோம். சங்கீதம் 50, 50வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டு பக்கம் 700, 50வது சங்கீதம், 15வது வசனம். 50வது சங்கீதம், 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஜெபிப்போம். வல்லமை மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, கர்த்தாவே, நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து இந்த வார்த்தையானது தேவரீர் எங்களோடு பேசி எங்களுக்கு மிகுந்த ஆறுதலை தருவதற்கு உடைய கிருபையை இருந்த வேளையிலே எங்களை ஒருவருக்கும் தந்திருள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் இந்த சங்கீதத்தை நாங்கள் முழுதாக வாசிக்கின்ற வேளையிலே இங்கு பலிகளை பற்றி, அதாவது பலிகளினாலே தேவன் திருப்திப்படுகின்றதை பற்றிய சம்பவங்களை இந்த வார்த்தைகளிலே முன்பகுதியானது இதிலே தெளிவாக காட்டுகிறதை நாங்கள் கவனிக்கலாம். இங்கு தேவன் இந்த வார்த்தைகளிலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த பலிகளினாலே நான் திருப்தி அடைகின்றவன் அல்ல, அவை இந்த பலிகளை செலுத்துகின்ற பலிப்பொருள்களும் இந்த பலியினுடைய ஆடுகளும் இந்த பறவைகளும் இந்த சமுத்திரத்தின் சகல மச்சங்களும் அது என்னுடையவைகளாக அது இருக்கிறபடியாலே இங்கு நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கு நீங்கள் எனக்கு முன்பாக உடைந்து எனக்கு முன்பாக நீங்கள் மனம் திரும்பி உங்களை பலி கொடுத்து என்னை விசுவாசிக்கின்றதையே நான் விரும்புகின்றவன் என்பதை தேவன் இங்கு முக்கியத்துவப்படுத்துகின்றதாக இருக்கிறது இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்ப பகுதி. அவை இந்த பலிகளை பற்றி பேசிய இந்த தேவன் இங்கே 15வது வசனத்திலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 14வது வசனத்திலே சொல்லுகிறார் அப்படி என்றால், நீ தேவனுக்கு சோசுர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சோசுர பலிகளை இட்டு அங்கு பொருத்தனைகளை செலுத்தி என்று தேவன் சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், இங்கு இந்த சோசுர பலி என்பதனுடைய அர்த்தம் என்ன, தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துதல் தான் இங்கு சோசுர பலி. அவை நாங்கள் இங்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த அந்த பலியினுடைய அந்த மகத்துவத்தை நாங்கள் நினைத்து நன்றியுடையவர்களாக இருக்கின்றது மட்டுமல்ல, நாங்கள் தேவனுக்கென்று சில காரியங்களை அவருக்கென்று செய்கின்ற, அவை தேவரே நீர் என்னை ரட்சித்தபடியாலே நான் உமக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் நிமித்தமாய் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினே அடித்தளத்தை கொண்டவர்களாய் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இந்த சங்கீதம் வருகின்றது. அவர் இந்த 15வது வசனத்திலே நாங்கள் இங்கு மூன்று சிறிய காரியங்களை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது காரியம் நிகழ்வை பற்றி, ஒரு நிகழ்வை பற்றி தேவன் இதிலே சொல்லுகின்றார். இரண்டாவதாக தேவன் இந்த நிகழ்வை பற்றி சொன்ன தேவன் அதிலே கட்டளையை கொடுக்கின்றார். மூன்றாவதாக தேவன் அந்த கட்டளையை மட்டுமல்ல, அவர் அங்கு ஒரு வாக்கு சத்தத்தையும் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவங்க முதலாவதாக தேவன் சொல்லுகின்ற காரியம் என்ன, நிகழ்வை பற்றி சொல்கிறார். எப்படி என்றால், நீங்கள் என்ன என்னுடைய நன்றி செலுத்துகின்றவர்களாய், என்னுடைய பலியிலே நீங்கள் திருப்தி கொண்டவர்களாய், இந்த பலியிலே நீங்கள் சந்தோஷத்தையும் மாறுதலையும் கொண்டவர்களாக நீங்கள் ஜீவனம் பண்ணுகின்ற வேளையிலே இங்கே ஆபத்து காலம் என்கின்றது உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக வரும். அவை இங்கு தேவனிலே முதலாவதாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த ஒகேஷனிலே இந்த நிகழ்வானது எப்படி என்றால், த டே ஆஃப் ட்ரபிள், அதாவது இந்த ஆபத்து காலம். அவை அருமையாக இந்த ஆபத்து காலம் என்ற வேளையிலே நாங்கள் இந்த கடைசி காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அவை இங்கே உலகமானது தேவனுக்கு பகையாகவும் தேவனை பகைக்கின்றவர்கள் இங்கே கூடிக்கொண்டு வருகின்ற ஒரு சம்பவம் இருப்பதாகவே வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆகவே இங்கு உலகமும் உலகத்துக்குரியவைகளும் தேவனையும் தேவனுக்குரியவைகளையும் பகைக்கின்ற ஒரு கொடியதான ஒரு காலம் ஒன்று வரும். அதாவது இந்த ஆபத்து காலம், அதாவது எங்களுக்கு சரீர பிரகாரமாகவும் ஆபத்துக்கள் எங்களை சூழ்ந்திருக்கின்றது. இன்னொரு வகையிலே எங்களுடைய ஆத்துமாவும் பயங்கரமான ஒரு ஆபத்துக்குள்ளாக நிற்கின்ற ஒரு நிலை நிகழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவ இங்கு ஆபத்து காலத்திலே நாங்கள் இங்கு தேவனங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு சரீர பிரகாரமான ஆபத்தும் ஆவிக்குரிய ஆபத்தும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு இந்த காலத்திலே. ஆவே இந்த ஆபத்து காலம் என்று சொல்லுகின்ற வேளையிலே, தேவன் இந்த ஆபத்து காலத்தை பற்றி சொல்லுகின்ற வேளையிலே என்னத்தை சொல்லுகிறார் என்றால், இந்த ஆபத்து காலத்திலே நீங்கள் எப்பவும் இந்த ஆபத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஆவிக்குரிய தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நடக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உலகத்தினாலே ஆபத்து உண்டு. ஆக நீங்கள் இதை குறித்து ஒருபொழுதும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே இங்கு ஆபத்தில்லாத ஒரு பயம் இல்லாத வாழ்வு ஒரு பொழுதும் உங்களுக்கு வர மாட்டாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த ஆபத்து காலம் என்பது உங்கள் எல்லாருக்கும் உண்டு. அது சரீர பிரகாரமான ஆபத்தாக இருக்கலாம், அருமையாளர்களே அது ஆவிக்குரிய ஆபத்தாக இருக்கலாம். ஆக இந்த சரீர பிரகாரமான ஆபத்துக்கள் என்னவென்றால், இங்கே கொடிய பஞ்சங்கள், இங்கு அடக்கு முறைகள், துன்பப்படுத்தல்கள், இப்படியாக அநேக காரியங்களை எங்களுடைய சரீரத்தினுடைய மரணம், இப்படியாக அநேக காரியங்களை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்க நேரிடும். இங்கு ஆவிக்குரிய ஆபத்து, ஆவிக்குரிய ஆபத்து என்றால் என்னென்றால் அருமையானவர்களே, இங்கே ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் அவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். அவருடைய இந்த ஆத்மாவானது ரட்சிக்கப்படவில்லை என்றால் அதிலும் பார்க்க கொடியதான ஆபத்து ஒன்றுமே இல்லை. இங்கு மன்னிக்கப்படாத பாவங்கள் சிலர் தங்களுடைய இருதயங்களிலே இங்கு கொடூரமாக தங்களுடைய பாவங்களை இருதயங்களிலே மறைத்து மறைத்து வைக்கின்றது. அது எவ்வளவு ஒரு கொடியது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஆபத்து என்றால் எங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படாத இந்த ஆத்துமா, அது மட்டுமல்ல அது எங்களுடைய ஆத்துமாவானது பாவங்களை உணராமல் பாவத்தை அறிக்கையிடாமல் பாவத்தை அப்படியே வைத்திருக்கின்ற எங்களுடைய ஆத்துமா மிக ஆபத்தானது. ஆகவே இங்கு தேவன் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இப்படியாக இந்த ஆபத்து காலமானது எங்களுக்கு சரீரமாகவும் ஆத்மாவாகவும் இருக்கிறபடியாலே நாங்கள் அதிலே கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்தவ வீரர்களை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற வேளையிலே இங்கே ஆபத்துக்களும் துன்பங்களும் வேதனைகளும் வராதவர்கள் ஒருவருமே இல்லை. ஆகவே இன்று அநேக சபைகளிலே நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தால் உங்களுக்கு இந்த வேதனைகளும் துன்பங்கள் எல்லாம் பனி போல மறைந்து போம் என்று பிரசங்கத்தை. ஆனால் வேதம் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், சாத்தானானவன் உங்களை துடைப்பதற்கு, அதாவது உங்களை துன்பப்படுத்துவதற்கு இடத்திலே அனுமதியை கேட்டுக்கொண்டான். ஆகவே இங்கு அநேக துன்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதை இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் தெளிவாக போதித்திருக்கின்றார். இங்கிருக்கின்ற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வளர்ந்தவர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் அநேக நீங்கள் ஆபத்து நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிட வேண்டாம். இன்று நாங்கள் ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஆபத்து நிறைந்த சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவனங்களுக்கு சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ஆபத்து துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன், என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டாது, ஆகவே இந்த ஆபத்துகளும் துன்பங்கள் மத்தியிலும் நான் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை சொன்ன தேவன் இந்த ஆபத்துகளும் துன்பங்களும் சோதனைகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளுகின்றபோது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அவை தேவசுர நான் பார்த்துக் கொண்டிருக்கிற படியாலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? சோர்ந்து போக வேண்டாம். ஏன் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்கிறேன் என்றால், இந்த ஆபத்து காலங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அது என்னுடைய சித்தத்தின் படியாய் உங்களுக்கு நடைபெறுகிறது. அதற்கு பின்னாக என்னுடைய மகிமை ஒரு நாள் விளங்கும். நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போல யோசேப்பு எவ்வளவு துன்பங்களை வேதனைகளை அனுபவித்தார். தன்னுடைய சகோதரர்களாலே காட்டு வெறுக்கப்பட்டான், இங்கே விற்கப்பட்டான், குழியிலே போடப்பட்டான். இங்கே அநேக வேதனைகள் அங்கே இருந்த வேளையிலே அங்கு தேவன் அவனுக்கு வைத்திருந்த திட்டம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு போஷிப்பதற்காய் தேவன் ஏற்கனவே அவனை அந்த வேதனைகள் துன்பங்கள் ஊடாக கர்த்தர் அங்கே ஏற்படுத்த பாருங்கள் அம்மாவுகளே, ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு வேதனைகளும் எங்களை சூழ உள்ள அநேக ஆபத்துகளும் பயங்கள் எல்லாவற்றுக்கு பின்பாகவும் தேவனுடைய மகிமையானது இருக்கும் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்து போக கூடாது எங்களுடைய வாழ்க்கையில் என்பதை தேவன் இங்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்த மறக்கவில்லை. ஆவே அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கூட 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 27 வசனம் வரை அவர் தன்னுடைய பாடுகளை பற்றி அங்கு விவரிக்கின்றார். பாருங்கள், 23, 24, 25, 26, 27, 28 வசனங்களிலே தான் எப்படியான ஒரு வேதனையை, ஒரு ஆபத்தை, ஒரு துன்பத்தை, வெட்கத்தை எல்லாம் அனுபவித்தேன் என்பதை அவர் அங்கே நிகழ்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஆவே அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும், துன்பங்கள் உண்டு, ஆபத்துக்கள் உண்டு. ஆவே தேவன் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நான் இதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆவே நீங்கள் இதை சோர்ந்து போக வேண்டாம், ஏனென்றால் அதற்கு பின்பாக என்னுடைய மகிமை இருக்கிறதாகவே இந்த ஆபத்து காலம் என்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள் அதை நீங்க சந்திக்க வேண்டி வரும். இரண்டாவதாக தேவன் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று ஒரு கட்டளையை போடுகின்றார். ஆகவே இந்த ஆபத்து காலத்தில் இருந்து நீ தப்புவிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சரீர பிரகாரமான ஆபத்துக்கள், உங்களுடைய ஆத்ம பிரகாரமான ஆபத்துக்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தப்புவிக்க வேண்டும் என்றால் தேவன் அங்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்னவென்றால், நீ என்னை நோக்கி கூப்பிடு. கால் அப்பான் மீ, அதாவது நீ என்னை நோக்கி கூப்பிடு என்றால் நீ என்னை மட்டும் நீ நோக்கி கூப்பிடு. நீ வேறு எவரை நோக்கி கூப்பிடுவதனாலும் இந்த ஆபத்தில் இருந்து ஒரு பொழுது உனக்கு விடை கிடைக்க மாட்டாது. ஆகவே விசேஷமாய் நாங்கள் எங்களை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற கர்த்தர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவன், எங்களுடைய துன்பங்கள் வேதனைகள் சகல வரும் அவருடைய கண்களுக்கு மறைவானது இல்லை. அதனாலே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த வேதனைகளும் துன்பங்களும் உன்னை சூழுகின்ற வேளையிலே நீ நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ என்னை நோக்கி கூப்பிடு. அவை தேவனை நோக்கி அருமையாக நாங்கள் கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வேதனைகள், துன்பங்கள், எங்களுடைய பாவங்கள், இந்த சகல பிரச்சனைகளுக்கும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது தேவனுக்கு எதிர்பார்க்கின்றது ஒன்று. அவை வாலிப பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள், ஒவ்வொருவரும் வளர்ந்தவர்கள், எங்களுக்கு இருக்கின்ற என்ன ஒரு சிறிய பெரிய பிரச்சனையாக இருந்தால் என்ன, அது எதுவாக இருந்தால் நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் போகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் கட்டளையாக தருகின்றார். நாங்கள் சில வேலைகளிலே தேவனிடத்திலே எங்களுடைய சுயத்தை முன்வைத்து சுயநலத்திற்காக நாங்கள் அவரிடத்தில் கூப்பிடுகின்றது வழக்கம். அதை இங்கு தேவன் சொல்லவில்லை. என்ன நோக்கி கூப்பிடு என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இங்கு சுய உன்னுடைய தேவைகளை மட்டும் நீ முன்வைத்து கூப்பிடுவதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவை நீ இங்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ கூப்பிடுவதனாலும் நான் அதை கேட்கப் போகின்றவர் அல்ல. இங்கு ஆண்டவராக இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு கொண்டு போகின்ற போல் இந்த ஸ்திரியானவள் அவள் இங்கே அழுகின்றாள். இயேசு அவளை பார்த்து சொன்ன காரியம், எனக்காக என்ன செய்ய வேண்டாம், நீ அழ வேண்டாம். அவ இங்கே இமோஷனல், அதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் முட்டை கண்ணீரை சொறிவோம், இது முதலை கண்ணீரை விடுகின்ற அந்த கண்ணீர், அந்த கூப்பிடுதலும் தேவன் அங்கு பிரிய முடியவராக இருந்ததில்லை. அதே வேளையிலே நாங்கள் இங்கே வீணாக நாங்கள் தேவனை எங்களுடைய மகிமைக்காக பெருமைக்காக சுயத்திற்காக கூப்பிடுகின்ற சத்தியத்திற்கு புறம்பான முறையிலே தேவனை கூப்பிடுகின்ற வேளையிலும் அவர் எங்களுக்கு செவி கொடுக்கின்றவர் இல்லை. ஏனென்றால் இங்கு வேதம் சொல்கிறது, இங்கு இறுதி காலத்திலே சிலர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று நோக்கி கூப்பிடுவார்கள். நான் அவர்களை பார்த்து அக்கிரம செய்கக்காரரே உங்களை ஒரு பொழுதும் அறியன் என்று சொல்லுவேன் என்றால் அவர்கள் கூப்பிட்டார்கள் கர்த்தாவே கர்த்தாவே. அவை இங்கு தேவன் இங்கே தருகின்ற கட்டளை என்னவென்றால் அருமையாக நாங்கள் எப்படியாக இந்த ஆபத்து காலத்தில் நான் அவரை கூப்பிட வேண்டும் என்றால், முதலாவதாக நாங்கள் அவசரமாய் அதாவது உடனடியாக தேவனிடத்திலே போகின்றவர்கள் தாழ்த்துகின்றவர்களாக காலம் தாழ்த்துகின்றவர்களாக அல்லது வேறு விதங்களிலே நாங்கள் காரியங்களை முயற்சி செய்து ஒன்றுமே கைகூடாத இடத்திலே தேவனிடத்திலே போகின்றவர்களாக அல்லாமல் நாங்கள் இம்மீடியட்லி அதாவது எமர்ஜென்சி அதனுடைய ஆபத்தை உணர்ந்து அதனுடைய எங்களுடைய இயலாமையை நாங்கள் புரிந்து உடனடியாய் நாங்கள் தேவனிடத்திலே நோக்கி கூப்பிடுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அருமையாக ஆபத்து காலம் என்கிறது எங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அது தெரிகின்ற வேளையிலே தேவன் சொல்லுன காரியம் நான் உடனடியாய் என்ன செய் என்னை நோக்கி கூப்பிடு. அவசர நம்பர் இங்கே உடனடியாய் நீங்கள் அவசரமாக அழைக்க வேண்டியது என்னவென்றால் நீ உடனடியாக நீ என்னை நோக்கி கூப்பிடுகின்றவனாய் இருக்க வேண்டும். நீ காலத்தை தாமதிக்கவோ அல்லது வேறு விதங்களிலே முயற்சி செய்து தோத்த பின்பதாக உன் இடத்திலே வராமல் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பலியிலே நீ உறுதி கொண்டவனாய் அந்த பலியை நீ உன்னுடையதாக்கி கொண்டவனாய் நீ சோஸ்திரத்தோடு நன்றியோடு நீ உடனடியாய் நீ என்னை நோக்கி கூப்பிடு. நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்லுகிறேன் எப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு பேதுருடைய சம்பவத்திலே பேதுரு கடலின் மேலே நடக்கின்ற வேளையிலே அவன் இங்கே கிறிஸ்துவை பார்த்து அவரை விட்டு கண்ணை எடுத்து அந்த அலைகளை கண்ட வேளையிலே அவன் பயத்தினாலே அவன் மூழ்கின்ற வேளையிலே அவன் உடனடியாக என்ன செய்கிறார் என்றால் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். இதுதான் அந்த உதாரணம் என்றால் அருமையாக நாங்கள் தேவனை விட்டு எங்களுடைய கண்களை எடுக்கின்ற வேளையிலே எங்கள் நாங்கள் ஆபத்தாக இருக்கிறோம் என்று உணர்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த பேதுருவை போல உடனடியாய் தேவனிடத்திலே நோக்கி கூப்பிடுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அருமையான உடனடியாக நாங்கள் கூப்பிடுகின்ற அதே வேளையில் இரண்டாவதாக நாங்கள் கீழ்ப்படிவோடு தாழ்மையோடு தேவனிடத்திலே கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் உடனடியாக நாங்கள் கேட்டுக் கொள்ள வேண்டும் அது உண்மை. அதே வேளையிலே தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையோடு தேவரீர் இந்த ஆபத்துக்கெல்லாம் நாங்கள் தகுதியானவர்கள் தேவரீர் நாங்கள் இந்த ஆபத்துக்கள் எங்களை சூழ்ந்து கொண்ட எங்களை சிதைப்பதற்கெல்லாம் நாங்கள் போதுமானவர்கள் ஆனாலும் உங்களுடைய இரக்கத்தின் படியாய் நீர் எங்கள் மீது இறங்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்தி தரை மட்டும் தாழ்த்தி அவரிடத்திலே அதை கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இங்கே தேவன் கட்டளையிடுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி கூப்பிடு? நீ என்னை நோக்கி உடனடியாக கூப்பிடு, நீ என்னை நோக்கி தாழ்மையோடு கூப்பிடு. எல்லாருக்கும் மறுபடியும் தெரிந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றேன். இந்த ஆயக்காரனும் இந்த பரிசேயனும் தேவனுக்கு முன்பாக ஜபக்கு ஜபிக்கின்ற வேளையிலே இந்த ஆயக்காரன் தேவனுக்கு முன்பாக நிற்க துணியாதவனாய் தன்னுடைய மார்பிலே அடித்தவனாய் தேவரீர் என் மீது இறங்கும் என்று தன்னை தரை மட்டும் தாழ்த்தி தேவனண்டையிலே போனான் என்பதை நான் எல்லாரும் அறிவோமாகவே. அப்படியான ஒரு மனநிலையோடு எங்களை தாழ்த்தினவர்களாய் எப்பொழுதும் நாங்கள் ஜபத்திலே தேவனிடத்திலே போகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அவர்களே உடனடியாக நாங்கள் தாழ்மையோடு மட்டுமல்ல நாங்கள் சத்தியத்தோடு தேவனிடத்திலே நாங்கள் ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்திற்கு புறம்பாக சத்தியமானது இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியாக நாங்கள் எதையுமே கேட்கின்றவர்களாக அல்லாமல் நாங்கள் ட்ரூத்ஃபுல் அதாவது உண்மை தன்மையோடு தேவனிடத்திலே இங்கு சத்தியங்களை நாங்கள் புரிந்தவர்களாய் விளங்கினவர்களாய் தேவனிடத்திலே ஜபிக்கின்றவர்களாக அவரிடத்திலே போகின்றவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்லுகின்றேன். இங்கு இரண்டு கல்வர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் அறையப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவன் அவரை பார்த்து சொல்லுகிறான், நீர் கிறிஸ்துவானால் நீர் உங்களை ரட்சித்துக் கொண்டு எங்களையும் விடுவித்துக் கொள்ளும் என்று அவரை சொல்லுகின்றான். ஆனால் மத்திய கல்வனோ அவன் என்ன சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத தொண்டையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு கேவரில் நீர் மறுபடியும் திரும்ப வருவீர், அப்பொழுது என்ன என்ன செய்தோம் நினைவு கூண்டர்கள் பாருங்கள், அவன் வேதத்தை அறியவில்லை, அவன் ஒரு பொழுதும் வேத வகுப்புகளுக்கு செல்லவில்லை, ஜெப கூட்டங்களுக்கு செல்லவில்லை, காலை மாலை ஆராதனைகளை வந்திருந்து வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை, அவன் பரிசுத்தாவியான அவருடைய இருதயத்திலே இறங்கின வேளையிலே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏன் தண்டிக்கப்படுகின்றார், அவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை, ஆகவே அவர் எனக்காக அடிபடுகின்றார், அவருடைய கிறிஸ்து அங்கு வேதனைப்படுகின்றார், ஆனால் அவர் எந்த ஒரு குற்றத்தையும் நாங்களே காணவில்லை, அவர் எங்களுக்காக அடிபடுகின்ற தேவன், அவர் அவர் மனிதன் இல்லை, அவர் தேவன், நீர் மறுபடியும் நீர் திரும்பி வருவீர், உடைய ராஜ்யத்திலே வருவீர், அப்பொழுது என்னை நினைவு கூர்ந்தல்லும் என்று சத்தியம் நிறைந்த ஜபத்தை அவன் ஏறெடுத்தவனாக கர்மியாவர்களை நானும் நீங்களும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே உடனடியாக நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம், இரண்டாவதாக நாங்கள் தாழ்மையோடு அவரை நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம், மூன்றாவதாக சத்தியத்தோடு சத்தியம் நிறைந்தவர்களாய் அவரை நோக்கி கூப்பிடுகின்றவர்களாக இருக்கிறோம். சத்தியத்திற்கு புறம்பாக தேவனுடைய சத்தங்களை கேட்கின்றவர் இல்லை. அடுத்த தர்மியார்களே இறுதியாக படியாக கூப்பிட வேண்டும் என்று தேவன் கட்டளை போட்டார் என்றால் நீங்கள் தொடர்ச்சியாக கூப்பிட வேண்டும், நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் உடனடியாக கூப்பிட வேண்டும், நீங்கள் கீழ்ப்படிவோடு தாழ்மையோடு கூப்பிட வேண்டும், நீங்கள் சத்தியத்தோடு கூப்பிட வேண்டும், நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆபத்து காலங்கள் வேதனைகள் துன்பங்கள் பாவங்கள் எல்லாத்தினுடைய ஆபத்தையும் உணர்ந்தவர்களாய் நீங்கள் தொடர்ச்சியாய் அந்த காரியம் நிறைவேறும் வரையும் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை தேவன் இங்கே சொல்லுகின்றவராக இருக்கிறார். அப்படி என்ற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுலால் அவன் தன்னுடைய சரீரத்திலே ஒரு முள் இருக்கிறது என்று அவன் மூன்று தரம் ஜபித்தவர்களை ஜபித்தான் என்று நாங்கள் வேதத்திலே காணுகிறோம். ஆகவே அவன் தன்னுடைய அந்த வேதனைக்காய் அந்த துன்பத்திற்காய் அந்த ஆபத்திற்காய் அவன் மூன்று தரம் என்றால் தொடர்ச்சியாக ஒரு தரம் அல்ல, அவன் தொடர்ச்சியாக அவரை கூப்பிட்டவனாக இருக்கிறார். அருமையானவர்களே நாங்களும் கூட சில வேளைகள் ஒருக்கா கூப்பிட்டு ரெண்டு தரம் கூப்பிட்டு நாங்கள் சோர்ந்தவர்களாய் கூப்பிடாமலே விடுகின்றவர்களாக அல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக கூப்பிட வேண்டும் என்பதை தேவன் இங்கு கட்டளையாக தருகின்றார். அருமையாக நாங்கள் எங்களுடைய எங்களுக்காகவும் சபைக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் எங்களுடைய அயலவர்களுக்காகவும் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கூப்பிடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அருமையான இருக்கின்ற காரியம், முதலாவதாக அந்த நிகழ்வான நிகழ்வு, அந்த நிகழ்வு ஆபத்து காலம, இந்த ஆபத்து காலத்திலே தேவன் கட்டளையை கொடுக்கிறார், அது என்ன கட்டளை, என்னை நோக்கி கூப்பிடு என்று கட்டளையை கொடுக்கின்றார். மூன்றாவதாக தேவன் அங்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், எப்படி என்றால் பாருங்கள், நான் உன்னை விடுவிப்பேன், அவை நீ என்னை உண்மையோடு நீ என்னை கூப்பிடுவாய் என்று சொன்னால் நீ உண்மையாகவே நீ உண்மையாக நீ சத்தியத்தோடு கீழ்ப்படிவோடு உடனடியாக தொடர்ச்சியாக நீ என்னை கூப்பிடுவாய் என்று சொன்னால் உன்னுடைய ஆபத்து காலத்திலே நான் நிச்சயமாக என்ன செய்வேன், உன்னை விடுவிப்பேன். ஆகவே இந்த வார்த்தையில் அருமையானவர்களே நான் சில வேளைகளிலே விடுவிப்பேன் என்று வேதம், நான் உன்னை விடுவிப்பேன் என்பது அது நிச்சயத்தினுடைய வார்த்தையாக காணப்படும். ஐ வில் டெலிவர் தி, நான் உன்னை நிச்சயமாக அது விடுவேன். ஆகவே இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இது ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலை அல்ல, மாறாக இது ஒரு நிரந்தரமான விடுதலையாக இருக்கிறது. அவருடைய அர்த்தம் என்னவென்றால் அங்கே இந்த ஒரு செப்பரேஷன், அதாவது ஒரு பெரியதான ஒரு பிரிவை, உனக்கு ஒரு விடுதலையை நான் ஏற்படுத்தி தருவேன். ஆகவே இன்னொரு வகையிலே நாங்கள் பார்க்கின்ற வகையிலே அது எப்படியாக அது பிரித்தெடுத்தல் என்று சொன்னால், விடுதலை ஆக்குதலால் பிரித்தெடுத்தல் எப்படி என்று சொன்னால் திரும்ப மறுபடியும் இணையாத படிக்கு பிரித்தல். உதாரணமாக நாங்கள் மாட்டிலே பாலை கறக்கின்றோம், மாட்டிலிருந்து பாலானது பிரிக்கப்படுகின்றது, திரும்ப அந்த பாலை என்ன செய்ய முடியாது, மடிக்குள்ளே செலுத்த முடியாது. இதுதான் அந்த தேவனுடைய இந்த பிரித்தல் என்பது மறுபடியும் உள்ளாலே போக முடியாத அளவிற்கு பிரிக்கின்ற கட்டம். ஆக நீங்கள் இந்த ஆபத்து காலத்திலே நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே நான் உங்களை நிச்சயமாக விடுவிப்பேன் என்றால், எங்கே விடுவிப்பேன் என்றால், அதை நான் விடுதலை செய்தேன் என்றால், திரும்ப உங்களை என்ன செய்ய முடியாது, இந்த பிரச்சனைகளுக்குள்ளே இல்லாத வகையிலே நான் உங்களை ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்வேன், விடுவிப்பேன். அருமையாளர்களை, நாங்கள் சேவன் சொன்னார் நாங்கள் எப்படியாக கூப்பிட வேண்டும் என்று சொன்னார். அவை நாங்கள் இந்த பார்த்த இந்த நாலு சந்தர்ப்பத்திலும் சேவன் எப்படியாய் அவர்களுக்கு ஒரு மறுமொழியை அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார் என்பதை நாங்கள் பார்ப்போம். எப்படியாக நிறைவேற்றினார் என்றால் பாருங்கள், இங்கு முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், இங்கு பேதுரு உடனடியாய் தன்னுடைய ஆபத்து காலத்திலே இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அங்கே இயேசு அவனை பார்த்து Immediately Jesus stretched forth his hand. அதாவது இயேசு உடனடியாக தன்னுடைய கரத்தை நீட்டி அமிழ்ந்து போகின்ற இந்த பேதுருவை சேவன் பிடித்தார். அவன் இங்கே கர்த்தருடைய வாக்கு தத்தை பாருங்கள், அருமையாகவே நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் பேதுரு இந்த ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே, உடனடியாக கூப்பிட்ட வேளையிலே சேவன் பேதுருவை கேட்டாரா, பேதுருவை கேள்விகளை கேட்டாரா, அல்லது பேதுருக்கு ஏதாவது விளக்கத்தை கொடுத்தாரா, பேதுருக்கு ஏதாவது வகுப்படுத்தாரா? உடனடியாக சேவன் அந்த கரத்தை கொடுத்தவர் என உண்மை உள்ள கேட்டார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன வேளையிலே கூப்பிட்ட பேதுருவுக்கு கரத்தை கொடுத்த சேவன். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் மருமான்களே, நாங்கள் உண்மை உள்ள கேட்டார், நாங்கள் உடனடியாக கூப்பிடுகின்ற வேளையிலே தன்னுடைய கரத்தை எங்களுக்கு தருகின்ற கர்த்தராக இருக்கின்றார். இது அவருடைய வாக்குத்தத்தம். இரண்டாவதாக நாங்கள் தாழ்மையாக கூப்பிட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த ஆயக்காரன் இங்கு தாழ்மையோடு தனக்கு இருந்த சகல வேதனைகள் நிமித்தமாய் தேவனுக்கு முன்பாக கண்களை ஏறெடுக்க துணியாமல் அவரை தாழ்மையோடு கூப்பிட்ட வேளையிலே தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மனுஷனே சமாதானத்தோடு நீதியை கொண்டவனாக என்ன செய்கிறான், இந்த இடத்தை விட்டு போகிறான். அவனுடைய தாழ்மையுடைய சத்தத்தை தேவன் கேட்டு அவனுக்கு என்ன செய்தார், பதில் அளித்தார். அவனிடத்தில் இருந்த பல கேள்விகளுக்கும் அங்கு அவனுடைய தாழ்மைக்கும் தேவன் அங்கு பதிலை உடனடியாக கொடுத்தான். ரம்யாங்களே, நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு போகின்ற வேளையிலே அவர் நிச்சயமாய் அன்று அந்த ஆயக்காரனுக்கு சொவியை கொடுத்த கர்த்தர், நானும் நீங்களும் தாழ்மையாக போகின்ற வேளையிலே எனக்கும் உங்களுக்கும் சொவியை நிச்சயமாக என்ன செய்வார், தருவார். அவை அங்கே உடனடியாக கூப்பிட்ட வேளையிலே தேவன் பேதுருவுக்கு தன்னுடைய கரத்தை கொடுத்து தான் உண்மையுள்ள வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தர் என்பதை நிரூபித்தார். பின்பதாக இந்த ஆயக்காரன் தாழ்மையோடு தேவனிடத்திலே நோக்கி கூப்பிட்ட வேளையிலே, இந்த தாழ்மையோடு கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் நான் செவியை சாய்த்து சமாதானத்தை கொடுப்பேன் என்று தேவனை நிரூபிக்கின்றார். மூன்றாவதாக அங்கே சத்தியத்தை முன்வைத்து அழைத்த அந்த கல்வனுக்கு தேவன் சொன்னார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். அவை அவன் எப்படியாய் சத்தியத்தோடு தேவனை நோக்கி, சத்தியம் நிறைந்தவனாய் தேவனை நோக்கி கூப்பிட்ட வகையிலே தேவன் அவருக்கு உண்மையுடையவராக இருந்து அவனுக்கு தேவன் என்ன செய்கிறார், பதிலை கொடுத்தவராக இருக்கிறார். நீ இந்த பூமியிலே நீ மறித்து போவாய், ஆனாலும் திரும்பி வருவேன், அப்பொழுது நீ என்ன செய்யப்படுவாய், நித்தியத்திற்கு மகிமையாய் என்னோடு இருப்பாய். அவை நீ உன்னுடைய மரணமானது வருகின்ற வேளையிலே, நீ இந்த சிலுவையிலே கண்ணை நீ மூடுகின்ற வேளையிலே, நீ பரலோகராட்சியத்தில் என்னோடு ஆத்மாவானது இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் உன்னை கொண்டே புதைப்பார்கள், நான் மறுபடியும் திரும்ப ராஜாவாக வருவேன், அப்பொழுதுடைய சரீரம் அவனுடைய ஆத்மாவும் இணைக்கப்பட்டு நீ பரிபூரண சந்தோஷத்திற்குள்ளாய் நீ வீற்றிருப்பா என்கின்ற ஒரு பெரியதான ஒரு ஆறுதலை அவனுக்கு தேவன் கொடுத்தார்.
உண்மை உள்ள தேவன் சத்தியத்தோடு கூப்பிட்ட வேளையிலே சத்தியமாக அவனுக்கு என்ன செய்கிறார்? மறுமொழியை கொடுத்த கர்த்தராக இருக்கின்றார். அருமையாக நானும் நீங்களும் கூட தேவனுடைய சத்தியத்திற்காய், சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு சத்தியத்திலே நாங்கள் தேவரை நோக்கி கூப்பிடுகின்ற வகையில் அவர் எங்களுக்கு இந்த கல்வனுக்கு கொடுத்தது போல ஒரு பெரியதான ஒரு ஆறுதலை எங்களுக்கு அவர் நிறைவாய் தருவார் என்பதை நாங்கள் எப்பொழுதும் நம்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அருமையார்களே, தொடர்ச்சியாக கூப்பிட வேண்டும் என்று பார்த்தோம். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூன்று தரம் கூப்பிட்ட வேளையிலே தேவன் அவனுக்கு கொடுத்த மறுமொழி என்னவென்றால், என்னுடைய கிருபையானது உனக்கு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபையானது உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். அருமையாக நாங்கள் தொடர்ச்சியாக தேவன் நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் எங்களுக்கு ஆறுதலை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆவே பாருங்கள், இங்கு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன இந்த உன்னதமான உண்மை உள்ள தேவன் பேதுருடைய வாழ்க்கையிலே அதை நிரூபித்து காட்டினார். தான் உண்மை உள்ள கர்த்தர் என்பதை நீங்கள் ஆயக்காரன் இங்கு தன்னுடைய குரலை உயர்த்திய வேளையிலே தான் அதை கேட்டேன் என்பதை நிரூபித்து காட்டின தேவன், இங்கு கல்வனானவன் சத்தியத்தோடு அந்த குரலை உயர்த்தின வேளையிலே அவனுக்கு அங்கு ஆறுதலை கொடுத்த தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு தொடர்ச்சியாய் கதறின வேளையிலே அவனுக்கு மறுமொழி கொடுத்த கர்த்தர், அருமையாக என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நிச்சயமாய் நாங்கள் உண்மையோடும் தொடர்ச்சியாகவும் கீழ்ப்படிவோடும் உடனடியாகவும் எங்களுடைய ஆபத்து பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அவரிடத்திலே போனால் அவர் நிச்சயமாய் எங்களுக்கும் நிச்சயமாக என்ன செய்வார்? இந்த ஆறுதலை மறுமொழியை தருவார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பினவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மேலாக அருமையாக நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இங்கு பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகம மூன்றாவது அதிகாரத்திலே ஏழாம் எட்டாம் வசனங்கள் சொல்லுண்ட காரியம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படுகின்ற சகல வேதனைகளின் சத்தத்தையும் நான் கேட்டேன். அவர்களுடைய ஆபத்து காலங்கள், வேதனைகள், துன்பங்கள், சகல கூக்குரலையும் நான் கேட்டு நான் மீட்பரை என்ன செய்தேன்? அனுப்ப சித்தம் கொண்டேன். அருமையானவர்களே, எங்களுடைய இருதயத்தினுடைய சகல வேதனைகளையும், எங்களுடைய இருதயத்தினுடைய சகல அங்கலாய்ப்புகளையும், எங்களுடைய இருதயத்தினுடைய சகல உடைவுகளையும் தேவைகளையும் அறிந்தவர் தேவன் ஒருவர். உங்களுடைய மனைவி உங்களுடைய இதயங்களை அறியாமல் விடலாம், உங்களுடைய கணவன் இதயங்களை அறியாமல் விடலாம், பிள்ளைகளுடைய இதயங்களை பெற்றார்களும் பெற்றார்களுடைய இதயங்களை பிள்ளைகளும், போதகருடைய இதயங்களை ஜனங்களும் ஜனங்களுடைய இதயங்களை போதகர்களும் அறியாமல் இருந்தாலும் எங்களுடைய உன்னதமான ஒரே மெய்த்தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலதையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு நாள் எங்களுடைய சத்தத்திற்கு பதிலை நிச்சயமாக தருவார் என்ற விசுவாசத்தோடு நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு இங்கே முக்கியத்துவப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, அருமையாளர்களே, இங்கு ரோமரிலே தேவன் சொல்லுகின்ற ரோமர் 11:21 வசனம் என்னவென்றால், இங்கு சீயோனில் இருந்து மீட்கின்றவர் என்ன செய்வார்? வருவார். எங்களை இந்த அடிமைத்தனத்திலே இருக்கின்ற எங்களை மீட்கிறதற்கு சியோனில் இருந்து அது உன்னதமான இயேசு கிறிஸ்து அவர் வந்து எங்களை ஒரு நாள் மீட்டுக் கொண்டு தன்னுடைய தனக்கென்று அவருடைய மகிமைக்கென்று வேதனைகளையும் துன்பங்களையும் இங்கு சகித்துக் கொண்டிருந்த சகல தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பிரமாணங்களை இப்படி வாழ வேண்டும் என்று விரும்பின ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாய் ஒரு நாள் வந்து நிரந்தரமாய் மீட்டுக் கொண்டு எங்களை புதிய வானம் புதிய பூமியிலே வைப்பார் என்பதை விசுவாசித்துக் கொண்டு ஆபத்து காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அவர் ஒருவரையே மட்டும் நோக்கி கூப்பிட தேவன் தாமே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்பதே. ஆமேன். ஜபிப்போம். சர்வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, நீர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ள தேவனும் பொய்யுறையாத தேவனும், ஒன்றை சொன்னால் நிச்சயமாக செய்கின்ற கர்த்தருமாய் இருக்கிறதற்காய் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். தேவரைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாக உங்களை நோக்கி உடனடியாக தாழ்மையோடு சத்தியத்தோடு தொடர்ச்சியாய் உங்களை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே நீர் எங்களுக்கு பதிலை தருவீர், ஆறுதலை தருவீர், சமாதானத்தை தருவீர் என்று தேவர் ஒவ்வொரு நம்பினவர்களாய் உங்களை நோக்கி கூப்பிட்டு உங்களிலே ஆறுதலை கண்டுகொள்ள
இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கிருபையை நிறைவாய் ஆவியான மூலமாய் கொடுத்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.